கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே வருவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் இந்த வாய்ப்புக்காக கூட நான் தேவனுக்கு கர்த்தருக்கும் நன்றிகளை தெரிவித்து கோவை சபையார் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட இந்த ஒரு பொருள் யுக மாறுதல்களை கவனித்தல் என்கிற தலைப்பை நம்ம பார்க்கணும். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம பார்க்கும்போது காலங்கள் மிகவும் அவசியமானதாக இருக்குது, மற்றும் அது அத்தியாவசியமானது, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக நம்ம பார்க்கும்போது நம்ம ஆதாமியனுடைய சிருஷ்டிப்பு முதல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் படத்தில் நம்ம பார்க்கிறோம். அநேக யுகங்கள் இருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். குறிப்பாக இரண்டாம் உலகத்தில் கூட தேவன் மூன்று யுகங்களை அவர் வச்சிருக்காரு, மற்றும் மூன்றாவது உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் இரண்டு பிரிவுகள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்கள் தெளிவாக தெரியுது. நடந்து முடிந்து விட்ட விஷயங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது தெளிவாக நம்மளுக்கு அது புரியுது. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் மற்றும் நடக்கப் போகும் விஷயங்களை குறித்து அந்த காலங்களை பகுத்து அறிந்து புரிந்து கொள்வது வெகு சிலரால் மாத்திரமே முடிகிறது. பெரும்பான்மையான ஜனங்களுக்கு அது மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆக இந்த காலங்கள் மாறும் போது நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு காலங்கள் மாறுகிறது என்பதை பற்றி நம்ம ஒரு தெளிவான ஒரு புத்திக்கு நம்ம வருவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு முயற்சி. இங்க நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய பாடத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 11:1-7 நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:4-5 1-7 நீங்க வாசிக்கலாம்.
புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி.
நம்ம பார்க்கிறோம் இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சினா, கர்த்தருடைய மரணத்துக்கு பின்பு நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி, மற்றும் ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மாபெரும் மாற்றத்தை அல்லது ஒரு திருப்பு முனையாக இருந்த ஒரு நிகழ்ச்சி. அதுல அப்போஸ்தலராகிய பேதுரு கொர்னேலியோனுடைய வீட்டுக்கு சென்று அங்கே அவர்களோட போஜனம் பண்ணி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைத்து பின்பு அவர்கள் கடைசியாக ஞானஸ்நானம் பெற்று அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்கள் பெற்றுக்கொண்ட விதமாகவே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆக இந்த கொர்னேலியுவினுடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமான இடத்தை பெற்றவர், முதல் புறஜாதி கிறிஸ்தவர் என்கிற அந்த ஒரு நிலைமைக்கு அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கொர்னேலியுவினுடைய விஷயத்தை பொறுத்தளவு கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக நமக்கு தெரிந்த ஒரு பரிசுத்தவான், அவர் இப்பில் அவர் மறிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய விருப்பத்தை அவர் மறிக்கும்போது என்ன சொல்லி மறிச்சார்னா, ஒருவேளை தேவன் எனக்கு இந்த மறுரூபம் கொடுத்தார்னா நான் முதல்ல சந்திக்க விருப்பப்படுறது இந்த குறுநிலைவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஏனெனில் அவர் கிறிஸ்தவர்கள் புறஜாதி மனுஷர்கள மிகவும் முக்கியமான மற்றும் முதன்மையான ஒரு மனிதனாக தேவன் அங்கே தெரிந்து கொண்டார். இந்த ஒரு விஷயத்தில் அப்போஸ்தலர் பேதுரு கொர்நேலியனுடைய வீட்டுக்கு சென்று அங்கே பிரசங்கம் பண்ணி மற்றும் அவர்கள் அந்த குடும்பத்தோடு கூட அவர்கள் ஞானசனம் பெற்ற விஷயம் ஜெருசலேமில் இருக்கிற சபையார் கேள்விப்படும் போது அங்கே மிகுந்த ஒரு குழப்பம் மற்றும் ஒரு கலவரம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னாச்சுன்னா இவருடைய நடவடிக்கையின் மேல் அவர்கள் மிகுந்த வருத்தம் கொண்டவர்களாக மாறிட்டாங்க. என்னப்பா இது வந்து யூதர்கள்கிட்ட மாத்திரம் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு புறஜாதி மனுஷனுக்கிட்ட போயிட்டு இவர் பண்ணியிருக்கிறாரு என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஜெருசலேமில் மட்டுமில்ல, அங்கு இஸ்ரேலுக்குள் இருக்கும் யூதயாவுக்குள் இருக்கும் எல்லா பகுதிகளிலும் எல்லா சபைகளிலும் இப்படி ஒரு பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னாச்சுன்னா பேதுரு இந்த ஒரு புதிய முறையை அவர் ஏன் செஞ்சாரு, ஏன் யூதருடைய பாரம்பரியங்களை மறந்துட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஜனங்கிட்ட போய் ஏன் இவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் சபைகள் இருக்கும்போது பேதுரு அங்கே அதை விளக்கும் பொருட்டு தன்னோடு ஒரு ஜோப்பா பட்டணத்தில் இருந்த 6 மிக முக்கியமான சகோதரர்களை அழைத்துக் கொண்டு ஜெருசலேமில் சபையாரனிடத்திற்கு வந்து தான் போன காரியம் மற்றும் அதனுடைய நோக்கம் எவ்விதமாக அது நடந்துச்சு போன்ற விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அவர் போனார். ஏன்னா இங்கே நம்ம அநேக விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக இங்கே ஒரு மிக முக்கியமான வேலை நடக்குது தெய்வீக முறைப்படி. ஆனால் இங்கே ஜனங்களுடைய விஷயம் நம்ம பார்க்கும்போது அதை அவங்களுக்கு சரியாக கூர்ந்து கவனிக்க முடியல. அதனால் இவங்க மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த ஒரு குழப்பத்தை நீக்குவதற்காக சபையில் ஒரு குழப்பத்தை நீக்குவதற்காக அப்போஸ்தலர் பீட்டர் அவங்க ஒரு ஞானமான ஒரு செயலை அவர் செய்ததை இங்கே நம்ம கவனிக்க முடியும். தன்னுடைய செயல்பாட்டில் கொர்நேலியனுடைய வீட்டுக்கு போன விஷய சம்பந்தமாக அவருக்கு ஒரு தூய்மையான மனசாட்சி இருந்துச்சு மற்றும் அந்த விஷயத்தில் அவருக்கு தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சிருந்தார். ஏன்னா அவருடைய அவருக்கு பெற்ற அந்த வழி நடத்துதல் அதே போல கொர்நேலியோவுக்கு தேவன் காமிச்ச அந்த வழி நடத்துதல் இதெல்லாம் அவர் புரிந்தவராகவும் மற்றும் உணர்ந்தவராக அவர் இருந்தார். அதே விதமாக சபை கூட எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக தனியா போய் பேசினா அது சரி வராது என்று சொல்லி தன்னோடு வந்த அந்த 6 பேரையும் அவர் சேர்த்து கொண்டு அங்க ஜெருசலேமில் வந்து அவங்க மத்தியில் பேசுகிறார். ஆக இது ஒரு ஞானமான ஒரு செயல். எதுக்கு அப்படின்னா சபையில் ஒரு சிறிய அளவு கூட ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது தங்களுடைய கொள்கைகளில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் சிறிய அளவில் கூட சபையில் வரக்கூடாது என்பதற்காக அதை நிதானமாக கையில் எடுத்து அந்த விஷயத்தை சபை முன்பாக கொண்டு போய் வைக்கிறார். ஏன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். யூதர்களை பொறுத்தளவுக்கு புறஜாதி ஜனங்கள் மத்தியில் எந்த விதமான சம்பந்தம் அவங்க வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட எந்த விதமான தொடர்பு அப்புறம் சாப்பிட்றது மெயினாக அவங்களோட சரிசமமாக உட்கார்ந்து சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு அருவறுப்பான விஷயம். கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. அந்த விதமாக இருக்கும்போது ஒரு மூத்த சகோதரர் மற்றும் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான மற்றும் உறுதியான மனமுடையவர் எப்படி இதை செஞ்சார் ஒரு குழப்பம் இருக்கும்போது அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக அப்போஸ்தலர் பேதுரு நிதானமாக செயல்பட்ட அந்த விதத்தை நம்ம கவனிக்கணும். இங்கே தெய்வீக வழி நடத்துதல் பேதுருனுடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் அவரே அந்த விஷயங்களை சொல்ல வர்றாரு. அதாவது 5-4 வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:4.
அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி
அந்த விஷயங்களை சகோதரர்கள் மத்தியில விவரமாக அவர் சொல்ல வர்றார். ஒன்னொன்னு வரிசையா சொல்றார். அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை, சின்ன சின்ன அனுபவங்கள் முதற்கொண்டு பெரிய அனுபவங்கள் வரை அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு வர்றார். என்ன நடந்துச்சு, அந்த தரிசனத்துல அவரு ஜப செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் பாக்குறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த தரிசனத்தின் மூலமாக அங்க தெய்வீக வழிநடத்தல் அவருக்கு இருந்துச்சு என்பது நமக்கு தெளிவாக புரியுது. தெய்வீக வழிநடத்தல் ஏன் பேதுருக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா, சபையில இருந்த மிக முக்கியமான ஒரு சகோதரர் மற்றும் இருக்கிறவங்க எல்லாத்திலயுமே வயதில் மூத்தவர். அப்போஸ்தலர்களிலேயே அவர் ஒரு விசேஷமான ஒரு மனிதராக ஆரம்ப கட்ட காலங்கள் இருந்தார். இரண்டாவது பார்க்கும்போது அவரோடு கூட அந்த ஆறு பேர் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கூட அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் பெற்றிருந்தார். இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது தேவன் சில நோக்கங்கள், சில விஷயங்களை அவர் செய்யும் போது கண்டிப்பா தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு வழிநடத்தல் கண்டிப்பா கிடைக்கும். அது இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். மட்டுமல்ல, அவங்களுக்கு சில வழிநடத்தல்கள் மட்டுமல்ல, சில போதனைகள் கூட அவர் கொடுப்பார். இங்க நம்ம பார்க்கும்போது கொர்னேலியாவுக்கு ஒரு தரிசனம் காமிச்சிட்டாரு, அதே போல பேதுருவுக்கும் ஒரு தரிசனம் காமிச்சாரு. ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த சந்திப்பு, அதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனா எங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அப்போஸ்தலர்கள் மத்தியில் எருசலேம் மற்றும் யூதயா பகுதிகளில் இருக்கிற சபைகளுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அப்போஸ்தலர்களுக்குள்ள எந்த குழப்பமும் வராமல் இருக்கிறதுக்காக இன்னும் ஒரு தரிசனம் இந்த அப்போஸ்தலர்களுக்கு காமிச்சிருந்தா இவங்க ஏன் போனாங்க. அதாவது இதே ஒரு தரிசனத்தை அப்படியே ஒரு காப்பி எடுத்து அவங்களுக்கு ஒரு படம் காமிச்சிருந்தாருன்னா, அல்லது ஒரு தூதன் அனுப்பி செஞ்சிருந்தாருன்னா, கண்டிப்பா சபைகளுக்குள்ள குழப்பம் வந்திருக்காது. ஆனால் அப்போஸ்தலர்கள் மத்தியில் செய்யல. ஏன்னா தெய்வீக வழிநடத்துதல் அது மிகுந்த ஞானம் உள்ளது என்பதை நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அறிந்து கொள்றோம். ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா என்ன ஆயிட்டு இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்கள் மத்தியில் தேவன் இதே விதமாக ஒரு தரிசனம் காமிச்சு பேதுரு அதுக்கப்புறம் போய் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடி ஒரு தூதரை அனுப்பி விஷயத்தை சொல்லி, உங்களுடைய காலம் இதோட முடிஞ்சிச்சப்பா, தெய்வீக ஆதரவு உங்களெடுத்து உங்களுக்கு இதோட முடிஞ்சிச்சு, இனி அந்த ஆதரவு புறஜாதி ஜனங்களுக்கு போகுது, அதனால நீங்க குழம்ப வேண்டாம் என்று நேரடியாக அவர் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த விதமாக சொல்லாமல் இங்கே நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு பேதுரு போய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அங்க இருந்துச்சு. அப்ப ஏன் தரிசனம் காமிக்கிற அல்லது ஒரு தூதர் அனுப்ப என்று பார்க்கும்போது, பொதுவாக சுவிசேஷம் யுகம் முழுவதும் இருக்கிற சபைக்கு இங்க ஒரு நல்ல பாடம் தேவன் கொடுக்கிறாரு. என்னன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு கூட தேவன் சில தரிசனங்களை காமிக்கலாம், காமிச்சு நம்மளை வழிநடத்துறது அல்லது நம்மளுடைய விசுவாசத்துல நாம் உறுதியாக நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனா அந்த மாதிரி சுவிசேஷம் யுகத்தில் தேவனுடைய நோக்கம் அது வரல. என்னன்னா, நீங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். ஆகியோருக்கு அதில் ஒரு பிரச்சனையாடு கண்டிப்பா. ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஒரு முறை இந்த ஒரு தரிசன காமிச்சு அவங்களுக்கு செஞ்சிட்டா, கண்டிப்பாக பின்வரும் காலங்களில் சபை முடிவடையும் வரை யுகம் முழுவதும் அந்த தரிசனம் மற்றும் தெய்வீக வெளிப்படையான அடையாளங்கள் மற்றும் வெளிப்படையான ஆதாரங்களுக்காக சபை தேடிட்டு இருக்கும். அதன் மூலமாக தெய்வீக கொள்கைகள் மற்றும் அவருடைய உண்மையான அந்த கோட்பாடுகளை மறந்துடுவாங்க. சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமை மாறி, மாறாக தரிசித்து நடக்கும் ஒரு தெய்வ திட்டத்துக்கு விரோதமான ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. ஆமா, உண்மை சபை இந்த காலத்தில் அந்த யுகம் முழுவதும் பார்க்கும்போது, இப்பொழுது இன்னைக்கு வரைக்கும் சபையானது தரிசித்து நடக்கிறது இல்ல, மாறாக விசுவாசித்து தான் நடக்குது. பேர் சபை அமைப்புகள் அப்படி இல்லை, அவங்க தரிசித்து நடக்கிறதுக்கு விரும்புறாங்க. ஆனால் அதுக்கு பேரு விசுவாசம் என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது மட்டுமில்ல, ஒருவேளை தரிசித்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தா கண்டிப்பாக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை குறைச்சி மதிப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமில்ல, கிருபையின் வரங்கள்ல, ஆவியின் கனிகள்ல அவங்க வளருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக அது மாறிவிடும் என்று பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும் போது அப்போஸ்தலருடைய விஷயத்தில் அப்போஸ்தலர்கள் அதை எதிர்க்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான ஆச்சரியம் படுறதுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் கடந்த அதற்கு முன்பு ஒரு 16 நூற்றாண்டுகளாக நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் அல்லது வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, அநேக விதமான கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை வல்லமையாக அவர்கள் மத்தியில் வல்லமையான செயல்களை அவங்க மத்தியில் செஞ்சு ஆச்சரியவிதமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கும் போது இந்த அப்போஸ்தலர் பேதுரு அங்க புறஜாதிகளுடைய வீட்டுக்கு சென்று வந்தது மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக மாறிச்சு. மட்டுமில்ல, தீர்க்கதரிசிகள் மற்றும் நியாய பிரமாணங்கள் பாரம்பரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விரோதமாக நடந்த ஒரு செயலாக சொல்ல முடியும். ஏனென்றால் வாக்கு தத்தங்கள் கூட தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலர்கள் மூலமாகத்தான் முழு உலகமும் ரட்சிக்கப்படும், முழு குடும்பங்களும் ரட்சிக்கப்படும் அல்லது ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறதை அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க ஏன் வந்து புறஜாதி ஜனங்கள் மத்தியில் போய் இந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்ததில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் இல்லை. அதை குறித்து நம்ம தீர்க்கதரிசிகள் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 60:10.
அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன்.
அப்ப அந்நிய புத்திரர்கள் கூட உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்களை கூட உன்னை சேவிப்பார்கள். அந்த உன்னைங்கிற வார்த்தை அது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். அதிலேயே 12 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது
உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும்.
பாத்தீங்களா, அப்போ இந்த விதமாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் அநேகம் இருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாதகமாக. அவங்க இந்த உலகத்துல ராஜ்யபாரம் செய்யும் அவர்கள் மூலமாக நடைபெறும், அவர்கள் மூலமாகத்தான் முழு உலகமும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற அந்த வாக்கு தத்தங்கள் அப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட அவருடைய ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது அங்க சில அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்களை அவர் அனுப்பினாரு. அதற்கு பின்பு 70 பேர் அனுப்பினாரு. அப்ப கூட கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம்னா மத்தேயு 15:24 வாசிக்கிறோம். ஸ்கிரீன் பார்த்து வாசிக்கிறேன்.
அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்லவென்றார்.
அப்ப ஜீஸ் கர்த்தரே இந்த விதமாக சொல்லி இருக்கும் போது நானே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தப்பா வேலை செய்ய வந்துட்டேன், மற்றபடி இல்ல, வேற ஜனங்கள் மத்தியில் நான் போறதில்ல என்று அவர் சொல்லியிருக்கும் போது எப்படி இவர் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பின்றி சகோதரர்கிட்ட கலந்து ஆலோசிக்காம இவர் எப்படி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு யோசனை அவர்கள் மத்தியில் இருந்துச்சு. இது ஒரு பெரிய குழப்பம். அந்த காலத்தில் சபைகள்ல அன்னைக்கு கர்த்தர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் சபை ஜெருசலேமில் இருந்துச்சு. அந்த சபை மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சபைகள்ல பெரிய கலக்கம் ஏற்பட்டுருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஏன்னா இதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த காலத்துல அதை புரிந்து கொள்வதற்கு காலங்கள் பிடித்தது. அதை புரிய வச்சு அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு சரியான முறை செய்யலன்னா கண்டிப்பா சபைகள் பிரியும், சபைகள் உடையும், அது மட்டும் இல்ல எல்லா தெய்வீக நோக்கங்களும் நடைபெறாமல் போயிடும். அதனால் இந்த விஷயம் ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துற விஷயம் தான். ஆனாலும் கூட அதை நிதானமாக கையிலெடுத்து அப்போஸ்தலர் பேதுரு செயல்பட்ட விதம் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது மட்டுமில்ல, அது நம்மளுக்கு கூட மிகப்பெரிய பாடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் தரப்புல கூட அவங்க கூட ஒரு நியாயமான வகையில்தான் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம சரி பண்ணலாம். பேதர் கூட யோசிக்கிறாரு, அதே போல சபையார் கூட யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், எப்படி இந்த விஷயத்த பிரச்சனை இல்லாம தீக்கணும் என்று சொல்லி அவங்க பார்க்கும்போது, அப்போ அப்போஸ்தலர் பேதுருவை அவரு அவங்க கூப்பிட்டு பேசுறத தவிர வேற வழி இல்லை என்பதில் அவங்க உறுதியாக இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுறது, நேருக்கு நேரம் பேசிடுவோம் என்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க எடுத்த ஒரு நல்ல முடிவு என்றுதான் நம்ம பார்க்கறோம். அது ஒரு தெய்வீக ஒழுங்குமுறை. இன்னைக்கு கூட நம்ம மத்தியில் கூட அநேக குழப்பமான சூழ்நிலைகள், அநேக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் காரியங்கள் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நேருக்கு நேர் பார்த்து உட்கார வச்சு தெளிவாக கருத்துக்களை கேட்டு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சால் ஒழிய வேறு வகையில் நம்ம விஷயங்களை உறுதியாக தீர்க்கக்கூடாது என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர்கள் ஆதிகால சபையில் அவங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். எப்படி சபை நடக்கணும் மற்றும் ஜனங்க எப்படி இருக்கணும் போன்ற விஷயங்கள் நடவடிக்கைகள் விஷயங்களை படித்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போகும். அதுதான் ஒரு தெய்வீக வழிநடத்துதலின்படி அல்லது கட்டளையின்படி நடக்கக்கூடிய ஒரு முறை. அப்போ பேதுருவை அழைத்து அவர்கள் மத்தியில் அவர்கிட்ட பேச வேண்டியது அவங்களுடைய மிக முக்கியமான கடமையா இருந்துச்சு. ஆன பொழுதில் கூட தங்களுடைய உரிமை மற்றும் சுதந்திரத்தை எல்லைக்கு மேல அவங்க பயன்படுத்தாமல் தேவனுடைய ஒழுங்குமுறைகளுக்கு அவங்க எந்த வகையிலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அது புரிந்த பின்பு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. அது நீங்க படிச்சீங்கன்னா 18 வசனத்தில் பார்க்கலாம்.
இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலே தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
அங்க பாத்தீங்களா சபைக்கு எப்படி புரிய வச்சிருக்கிறார், பயங்கர குழப்பத்திலிருந்து சபை ஏறத்தாலும் உழையிற கண்டிஷன், ஏறத்தாலும் சபை பிரியிற கண்டிஷன் இருக்கு, ரொம்ப சிக்கலான நேரம், இன்னும் ஊழியங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. கர்த்தர் கூட பரலோகம் போகும்போது சொன்னாரு, நீங்க பூமியின் நல்ல புரிந்தும் எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கும் போது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்தாச்சு. சபை உடையற அளவுக்கு இருக்கு, எப்படி ஊழியர் செய்யறது, எப்படி வேலைகள் நடக்கும். ஆனால் இங்க அவங்க நடந்து கொண்ட விதம் பாருங்க, என்ன அருமையான ஒரு உதாரணம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தை கையில் எடுத்து நிதானமாக செயல்பட்டு சரியாக அதை முடிச்சு அவங்களுடைய மனசு எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்குதுனா, அவங்க விஷயங்களை புரிந்து கொண்டாங்க. யூதர்களுக்கு மட்டும் இல்லப்பா, இந்த ஒரு வாய்ப்பு இப்ப யாரு கூட போயாச்சு, நம்முடைய சக்திக்கு மீறி நம்முடைய கையை விட்டு புறஜாதிகளுக்கு கூட போயாச்சு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அப்படியே சோகமாகல அல்லது கவலைப்படல புலம்புல, மாறாக அவங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அங்கே நடைபெற்றுச்சு ஒரு மிகப்பெரிய யுக மாறுதல். அந்த யுக மாறுதலை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் அந்த யுக மாறுதலை புரிந்து கொண்ட பின்பு தேவனுக்கு மகிமை எடுத்தாங்க. அதனால தேவனுடைய ஒரு திட்டங்கள் அல்லது தேவனுடைய ஏற்பாடுகள் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருக்கணும், இஸ்ரேலுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு போகக்கூடாது என்று அவங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காமல் அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட பின்பு அவங்க தெளிவாகிவிட்டார்கள் என்கிறது கூட இங்கே நம்ம ஆச்சரியமாக நம்ம பார்க்கறோம். அப்போ இன்னும் கூட அவங்க புரிந்து கொண்ட விதம் என்னன்னா, அவங்க ஒரு யுக மாறுதலை புரிந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவன் தம்முடைய ஆதரவை எடுத்துட்டாரு அப்படிங்கிறது கூட அவங்க புரிஞ்சிருந்தாங்க. முழுசும் புரிஞ்சிருக்காங்க நம்ம சொல்ல முடியாது, ஆனால் கூட ஓரளவுக்கு விஷயங்களை அவங்க புரிஞ்சிருந்தாங்க. நம்ம புரிந்து கொண்ட அளவுக்கு அவங்க புரிந்து கொண்டிருப்பார்களா என்பது நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியாது, ஆனால் விஷயங்களே ஓரளவுக்கு அவங்க கண்டிப்பாக புரிஞ்சிருப்பார்கள் தான் நம்ம பார்க்கறோம். அப்போ தேவனுடைய வழி நடத்துதல் மற்றும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவர்களெல்லாம் கூட தேவன் கொடுத்திருக்க அந்த வாக்கு தத்தங்கள் போன்றவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட இப்பொழுது அந்த ஆதரவு மற்றும் வாக்கு தத்தங்கள் அவங்க கையிலிருந்து போயிடுச்சு என்பதை பற்றி அவங்க புரிந்தார்கள். எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. அப்போ இஸ்ரேல் தேசம், அதாவது மாம்சிக இஸ்ரேல், அவங்க அந்த காலத்தில் தேவனால் நிராகரிக்கப்பட்டாங்க. 19 நூற்றாண்டுகள் தேவனுடைய ஆதரவு இல்லாத ஜனங்களாக இந்த உலகத்தில் இருந்தாங்க. அது ஒரு யுகம். இந்த ஒரு நோக்கத்தில், அதுல ஒரு நோக்கம் இருந்துச்சு. அப்ப எதுக்காக என்று நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்தபடி ஆபிரகாமுடைய சந்ததியில ரெண்டு விதமான சந்ததி இருக்குது. ஒன்று மாம்சீக சந்ததி, இன்னொன்று ஆவிக்குரிய சந்ததி. அப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள்ல, அந்த 19 நூற்றாண்டுகள்ல இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக ஆபிரகாமுடைய வித்தை தேவன் தெரிந்து கொள்ளும் ஒரு மாபெரும் நோக்கத்துக்காக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தான் வைத்திருந்த ஆதரவை நீக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கே தான் போச்சு. அவங்க எல்லா வகையிலும் தகுதி உள்ளவர்களாகத்தான் தேவன் நினைச்சாரு. ஆனால் அவர்கள் அதுக்கு அவர்கள் அதை நிராகரித்ததுனால அந்த வாய்ப்பு இப்போ இரண்டாவதாக புறஜாதி ஜனங்களுக்கு போய்விட்டதை நான் பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் ஆபிரகாமுடைய ஆவியை பெற்றிருக்கிறாங்க, விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் யாருக்குள்ளெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த ஒரு ஆவிக்குரிய ஜனங்கள் பத்தி பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள்ல அநேக இடங்களை நம்ம பார்க்க முடியாது. சில இடங்களில் மாத்திரம்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் மேசியா என்கிற அந்த ஒரு வாக்கு தத்தம் இஸ்ரேலர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் நமக்கு தெரிந்தபடி மேசியா அல்லது கிறிஸ்து என்றாலே அதற்குள் அடங்கியிருக்குது சபை, அதற்குள் மறைஞ்சிருக்குது சபை, சரீரமாகிய சபை. அப்ப பழைய ஏற்பாட்டில் கர்த்தராக இயேசு பற்றின தீர்க்க தரிசனங்கள் வரும்போது அதுல சபையும் சேர்ந்திருக்கிற விஷயத்தை நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் போது கண்டிப்பாக கர்த்தருக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் சபைக்கும் சேர்ந்து நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரொம்ப 9:5 நம்ம வாசிக்கலாம்.
பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன்.
ஆமா, இவர் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். God blessed forever. அதாவது சர்வத்துக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் என்கிற அந்த மொழிபெயர்ப்பு சரியான மொழிபெயர்ப்பாக இருக்கும். மட்டுமல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 19 நூற்றாண்டுகள் அங்க தேவனுடைய ஆதரவை இழந்தவர்களாக மற்றும் வாக்குத்தத்தத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் இருந்தாலும் கூட மீண்டுமாக அவர்களுக்குள் இருந்த அந்த இருள் அல்லது அறியாமை கண்டிப்பாக தேவன் நீக்குவார். ரோமர் 11:26 ரோமர் 11:26 நீங்க வாசிக்க கேட்கலாம்.
இந்த பிரகாரம் இஸ்ரேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார்.
அந்த இடத்துல வசனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாதகமாக மீண்டும் வருகிறதை கூட நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை 19 நூற்றாண்டு இருந்தாலும் கூட மீண்டுமாக ஆதரவான நிலைமை மீண்டும் அவர்களுக்கு புதுப்பிக்கப்படும் என்கிற அந்த வாக்கு தத்துவங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆக அந்த சபை வாய்ப்பு அல்லது அந்த தேவனுடைய ஆதரவு முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கே தான் போச்சு, அதைத் தொடர்ந்து புறஜாதி ஜனங்களுக்கு அது போனது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நிலைமைக்கு பின்பு தான் முழு உலகத்தின் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற அந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயமாக தார்கள். பேதுருவின் மேல சபை செய்த குற்றச்சாட்டுகள் என்ன? பேதுரு மேல சபை செய்த குற்றச்சாட்டுகள் பார்க்கும்போது புறஜாதி ஜனங்களும் 1 நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 11:1
புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள்.
அப்போ அது பத்தி கூட அவங்க பெருசா பேசல. புறஜாதியர் கூட என்ன இருக்கிறாங்க, தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய காலத்துல ஆலயத்துல 3 பகுதிகள் இருந்துச்சு ஆலயத்துக்குள்ள போறதுக்கு. 1, இஸ்ரேலர் மத்தியில் இருந்த ஆண்கள். அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு சேம்பர் கட்டியிருந்தாங்க, அது வந்து பெண்களுக்காக. மூன்றாவது ஒரு அறை இருந்துச்சு, அது புறஜாதி ஜனங்கள், இஸ்ரேல் யூதேயம் மேல ஒரு பற்று இருக்கிற ஜனங்களுக்காக, அவங்க பார்வைக்காக இன்னொரு கேலரி அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. அப்பவே அது இருந்துச்சு அந்த விதமாக. அதனால குர்நேலி கிட்ட போய் இவர் சத்தியம் சொல்லி அவர்கள் கூட சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தேவவசனத்தை கேட்டார்கள் என்பதில் இவங்களுக்கு பெரிய ஒரு மாற்று கருத்து இல்லை, மற்றும் ஒரு கோபம் அவங்களுக்கு வரல. ஆனா எங்க அவங்களுக்கு பிரச்சனையாச்சு தெரியுங்களா? மூணாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம்,
விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள்.
வாக்குவாதம், வாக்குவாதம் என்ன பார்த்தா, விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள்கிட்ட போய் அவங்க தேவ வசனத்தை கேட்கறத பத்தி நாங்க ஒண்ணு சொல்லப்பா, ஆனா நீ ஏன் அவங்களுக்கு சரிசமமாக போய் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்திருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்கறாங்க. அப்ப இது காலகாலமாக இருக்கக்கூடிய யூதர்களுடைய பாரம்பரியம் இங்க நம்ம பாக்கிறோம். அப்ப குர்நேலியை மன திரும்பினதோ அல்லது அவர் ஞானசனம் எடுத்ததோ அதெல்லாம் கூட சபையாருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அதற்கு மாறாக அவங்க மதியில போய் உட்கார்ந்து சாப்பிட்டது ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு பெரிய வாக்குவாதங்கள் நடந்துச்சு. இந்த வார்த்தைகள் அவ்வளவுதான் போட்டிருக்கிறாங்க, ஆனா கற்பனைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, சபையில எப்படி பேசியிருப்பாங்க. அங்க போய் அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிறியாப்பா அப்படிலாம் பேசியிருப்பாங்க. கடுமையான வார்த்தைகள் அங்க நடந்துச்சு, கடுமையான வாக்குவாதங்கள் எல்லாம் கூட போச்சு. ஆனால கூட அங்கே அப்போஸ்தலர் பேதுருனுடைய அந்த அவர் அந்த பிரச்சனையை கையாண்ட விதம் ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டுக்கிறது நான் பார்க்கறேன். அவ முற்றிலும் புறமான விஷயம், யூத பாரம்பரியம் மற்றும் சடங்காச்சாரங்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு மாறான ஒரு விஷயத்தை அவங்க போய் செஞ்சிட்டாங்க. பரிசேயர் சதசேயர் கூட அநேக சந்தர்ப்பங்களில் கர்த்தர் கூட ஏழ்மையான ஜனங்கள் மத்தியில் உட்கார்ந்து சாப்பிடும் போது அங்க என்ன சொன்னாங்க, என்னப்பா உங்க போதகர் வந்து எங்க சாப்பாடு கடைசியில் போய் உட்கார்ந்து சாப்பிடுறாரு, ஒரு வரமுறை இல்ல, ஏழைங்கன்னு பாக்கிறது இல்ல, பாவிகன்னு பாக்கிறது இல்ல, ஆயக்காரன் பாக்கிறது இல்ல, எல்லா வீட்டில போய் சாப்பிடுறாரு, இது என்ன, இது நம்மளுடைய முறைக்கு இதுக்கு எங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அநேக தரம் அவருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதே விதமாக இங்க கூட சீஷர்கள் அங்கே அப்போஸ்தலர் பேதுருகிட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர் பேதுரு அங்க சொல்லும் போது அவங்களுடைய எந்த விதமான அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை அவங்க ரொம்ப தெளிவாக எதிர்த்து பேசினார். அதாவது எதிர்த்துனா அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மறு உத்தரவு அருமையாக கொடுத்துட்டார். எப்படியெல்லாம் கொடுத்துட்டார் அப்படின்னா, பாரம்பரியங்களை விட தேவனுடைய அந்த கோட்பாடுகள், கடவுளுடைய கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம், கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் தான் ரொம்ப முக்கியம், மற்றபடி பாரம்பரியங்கள் மற்றும் கலாச்சாரங்கள், அது மட்டும் இல்ல, சில ஒரு அந்த பாரம்பரியங்கள் மூலமாக ஜனங்கள் கடைபிடித்து வந்த சம்பிரதாயங்கள், இது முக்கியம் இல்ல. அதனால நீங்க அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு அவர் போய் வந்த நோக்கம் மற்றும் சபை என்ன விதமாக செட்டில்மெண்ட் ஆகணும் அதை மட்டும் பாரு. சபையில் எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமான ஒரு சூழ்நிலை ஏற்படணும், அது எப்படி, அதை மட்டும் அவர் பார்த்து அந்த ஒரு விஷயங்களை அவர் தெளிவாக எடுத்துரைத்ததை நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா அப்படியே ஏ டு செட் சொல்றார் அவருக்கு நடந்த நிகழ்ச்சிகளை, அந்த தரிசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க எத்தனை பேரை கூட்டிட்டு போனது, அப்புறம் அங்க போய் என்ன நடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அவங்க பேசினது, மற்றும் அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது, ஞானசனம் பெற்றது, பரிசுத்தாவின் மரங்கள், அந்நிய பாஷைகளை பேசுறதல் போன்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக அவங்களுக்கு எடுத்துரைக்கும் போது அங்க பிரச்சனைகள் வந்து சரியான விதத்தில் தீர்க்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பேதுரு ரொம்ப பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணல, ரொம்ப அப்படியே போயிட்டு அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு விரோதமாக அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக, குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு எதிராக பயங்கரமான பேச்செல்லாம் பேசல, மாறாக ரொம்ப சிம்பிளா எளிமையா என்ன நடந்துச்சு என்பதை அவர் அவங்களுக்கு மத்தியில் சொல்லி காமிச்சார். தான் எப்படி இந்த விஷயத்துல முழு திருப்தி அடைஞ்சிருக்கிற அந்த விஷயத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன், அதே விதமாக நீங்க கூட புரியணும், அதே விதமாக சபை கூட புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுல அவரு கண்ணும் கருத்துமாக அந்த விஷயங்களை அவர் பேசினாரு. அதே தான் அவங்களுக்கு சொல்ல முயற்சி எடுத்துறாரு. அதுக்கு பதிலாக என்ன, நீங்க எல்லாம் வந்து சின்ன பசங்க, நான் உங்களை எல்லாத்துலயும் வயசுல எவ்வளவு பெரியவ. அது மட்டும் இல்ல, என் கையில ரெண்டு சாவி இருக்குது தெரியுமா, கர்த்தர் கொடுத்துட்டு போய்கிறார். ஒரு சாவி உங்களுக்கு, இன்னொரு சாவி புறஜாதிகளுக்கு. இப்ப நான் புறஜாதிகளுக்கு நான் பயன்படுத்தி வந்திருக்கிறேன், அது என்ன தப்பு? நீங்க கேட்கற கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுமா? சும்மா நீங்க சண்டை பண்ணிக்குவீங்க, அதெல்லாம் தீர்த்து வைக்கணுமா? அதுக்கெல்லாம் நான் உட்காந்து வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அங்க சபை 2-4 என்று ஆயிட்டு இருக்கும், பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, அதனால எந்த ஒரு லாபமும் அங்கே இல்லை. சோ தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல கூட அருமையான ஒரு பாடம் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நம்ம தேவனுடைய சபைகளுக்குள் செயல்படும் போது, தேவனுடைய சபைகளுக்குள் பிரச்சனைகளை கையாளும் போது மிகவும் எளிமையாக ஆனா வெளிப்படையாக விஷயங்களை எடுத்துரைத்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம கையாளும் போது முடிந்த அளவுக்கு எப்படி அப்போஸ்தலர்கள் கடைபிடிச்சாங்க அந்த தாழ்மை அப்போஸ்தலர் பீட்டர் காமிச்சாரு. அன்னைக்கு அவர் ரொம்ப வயசுல மூத்தவர் தான், அவர் நினைச்சா அவர் அவங்கள மிரட்டலாம், ஆனா அவரை எல்லாம் பண்ணல. ரொம்ப தாழ்மையாகவும் எளிமையாகவும், அது மட்டும் இல்ல சாட்சியோடு வந்து உட்கார்றார். 6 பேர் கூடி கொண்டு போய் அவங்க மத்தியில், ஏன்னா ஒருவேளை வார்த்தைகள் மாறி பேசிட்டு என்ன பண்றது, அதனால உள்ளது உள்ளபடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு அருமையான ஒரு முயற்சி அவர் எடுத்து அங்க பண்ணிக்கிறார். ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சபைகளில், தேவனுடைய ஜனங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சபைகளில் இந்த மாதிரி கன்வென்ஷன் மற்றும் பெரிய கூட்டங்களில் தான் நம்ம 1000 பேர் பக்கம் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஹோம் எக்லிஷா எடுத்துனா 100 பேர் இருந்தா அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய சபை. ஆனால் 10 பேர், 5 பேர், 15 பேர் அப்படி இருக்கக்கூடிய சபைகள்ல கூட சபையின் வழிநடத்தக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த தலைவர்கள் கூட அப்போஸ்தல் பீட்டர் போல எவ்வளவு தாழ்மையாக எளிமையாக மற்றும் வெளிப்படையாக சுத்த மனசுல அந்த சபைகளை வழிநடத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இங்க நம்மளுக்கு தெளிவாக நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அந்த விதமாக இருக்கக்கூடியவர்களைத்தான் அதுக்கு தகுந்தாற் போல் அவங்களுக்கு கன மகிமை கிடைக்கும் என்று நம்ம பார்க்க. அந்த விதமாக பேதுரு தன்னுடைய எல்லா அனுபவங்களையும் மற்றும் தேவனுடைய வழிநடத்தல்களையும் சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் அந்த சபையினுடைய நலனுக்காக எடுத்து உரைச்சு அவர் சொன்னக்கூடிய விதம் பார்த்தனா, அவர் என்ன பார்த்தாரு அதை அப்படியே அவங்களுக்கு சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விளக்கி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க புரிந்து கொள்ளணும், படம் காமிச்சிருக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. சும்மா வாய் வார்த்தைகள் பிரயோகப்படுத்தினா பத்தாது, சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது தேவனுடைய அவருக்கு அவரே பார்த்த அந்த தரிசனம் அவங்க பார்த்த மாதிரி காமிக்கணும், வார்த்தைகள் வடிவில் காமிக்கணும், உண்மையிலே படம் போட்டு காமிக்கிறது இல்ல. அந்த விதமாக அவர் எடுத்துரைச்சிருக்கிறார், அப்பதான் அது புரிஞ்சு. சோ இங்க கூட நம்ம பார்க்கும்போது அதன் விளைவாக எந்த ஒரு முறுமுறுப்பு மற்றும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் சகோதரர்களுக்குள்ள வராமல் அன்றோடு அந்த பிரச்சனை அது முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் அவங்க அதுக்கு தகுந்தபடி அவங்க வேலைகள் தொடர்வதற்கு மிகுந்த பேருதவியாக அது இருந்துச்சு. சோ அவங்க விஷயங்களை தெளிவாக புரிய வைக்கிறதுல தான் அவர் குறியாக இருந்தாரு மற்றும் கண்ணு கருத்தமாக இருந்தார். அந்த விஷயங்களை புரிஞ்சுட்டா போதும், ஒரு யுக மாறுதல் நடந்தாச்சு, நம்ம கையிட்டு போயாச்சு விஷயம், இப்ப புறஜாதி ஜனங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் சபை ஜனங்களுக்கு, அதாவது யூதர் கிறிஸ்தவர்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டா போதும். அதுதான் அவருடைய நோக்கமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அதே விதமாகத்தான் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கூட அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் யூதர் யுகம், அது சுவிசேஷ மிகு யுகம். அந்த மாறுதல் நடைபெற்ற போது சபை கடுமையான சிரமத்தின் மதியில் போச்சு. அதை புரிந்து கொள்வதற்கு சில ஆண்டுகள் அவங்களுக்கு அது பிடிச்சிச்சு. எல்லாருக்கும் நான் சொல்றேன், கம்ப்ளீட்டா குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரமில்ல, அந்த காலத்தில் இருந்த எல்லா சபைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு சில காலங்கள் பிடிச்சி. ஆரம்பத்தில் இந்த ஜெருசலேம் இருக்கிற சபைக்கு முதலாவது அவங்க சரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சமா சரி பண்றதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதனாலதான் யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை விட்டுக் கொடுக்கறதுல அவங்க ரொம்ப கடுமையானவர்களாக இருந்தாங்க. அதை சரி பண்ணி அவங்களை ஏற்றுக்கொள்ள கூடிய விதத்துல அவங்களுக்குள்ளேயே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் பல இந்த விஷயங்கள் இருந்துச்சு. சபைக்குள்ளேயே சரி பண்ண வேண்டியது, வெளியில போய் பிரசங்கம் பண்றது 2வது, ஆனா சபைக்குள்ளேயே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் அங்க அவங்க முதல்ல சரி பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஞானமான விஷயம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த யூதர் யுகம் அங்கே மாறுதல்ல விவரமாக எடுத்துரைத்த இந்த விஷயத்தை நம்ம இங்க புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த எப்படி அந்த இஸ்ரேல் தேசம் அங்கே அந்த ஒரு யுகம், இஸ்ரேல்களுடைய யுகம், யூதர் யுகம் மாறி ஒரு சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சாச்சு, தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அது வேறு விதமாக முன்னேறி செல்கிறது என்கிற அந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கும் போது, அதிலிருந்து அதே விதமாக தான் இன்னைக்கு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு யுக மாறுதலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கூட ஒரு யுக மாறுதலில் தான் இருக்கிறோம். இந்த விஷயங்களை அநேகர் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கு. அநேக சபைகளுக்குள் நம்ம பார்க்கிறோம் நாலு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒருத்தர் யுகம் மாறிடுச்சுங்கிறாரு, ஒருத்தர் இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்குது ஆனா இப்ப இல்லைங்கிறாரு, இன்னொருத்தர் நியூட்ரலா இருக்கிறாரு. அதை எப்ப ஆரம்பிச்சானா மாறினா மாறலனா நமக்கு என்ன, நம்மளுக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவர் ஓடிட்டு இருக்கிறாரு. ஒரே சபையில நாலு விதமான ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. யுக மாறுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விஷயம் புரியாதவர்களா இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் இங்க கூட நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய சிலர்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ மாறுதல்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு, கடந்த அநேக நூற்றாண்டுகளாக இருந்த விஷயங்கள், அது நம்ம அதிகமாக போக வேண்டாம், அது நம்முடைய பாடத்தின் மையக்கருத்து இல்லை. பட் ஒரு ஞாபகத்துக்காக, நம்முடைய சிந்தனைக்காக நம்ம வைக்கலாம். குறிப்பாக நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு யுக மாறுதல், இப்போ இந்த சுவிசேஷம் யுகம் முடிந்த பின்பு நடக்கக்கூடிய மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று பிசாசை கட்டுதல் இல்லைங்களா, பிசாசை கட்டுதல் வெளிப்படுதல் 22 நம்ம பார்க்கிறோம். அது படிக்க வேண்டியதில் பிசாசை கட்டுதல் ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது சபையினுடைய நிறைவு, ரோமர் 8:20 நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு சபையினுடைய நிறைவு, அதே போல பேர் சபைகளுடைய நிராகரிப்பு, அதாவது கர்த்தரால் பேர் சபைகள் நிராகரிக்கப்படுதல் அது நடக்கணும். வெளிப்படுத்தல் 3:15-16 நம்ம பார்க்கிறோம். மகா உபத்திரவத்தின் ஒரு காலம், அந்த மகா உபத்திரவம், அதாவது உபத்திரவத்தின் காலங்களில் அது முடிவடையும். ஒரு மகா உபத்திரவத்தின் காலம், ஒரு கிளைமேக்ஸ், அது நம்ம மத்தேயு 24:21 பார்க்கிறோம். அதே போல திரும்ப கொடுத்தலின் காலங்கள் பத்தி அப்போஸ்தலர் 3:19-21 நம்ம பார்க்கிறோம். அறிவு பெருத்த காலம், அறிவு பெருகி போகும் என்கிற நிலைமை தானியல் 12 வாசிக்கிறோம். அதே போல அறிவு பெருகிவிடும், அதாவது ஒரு பக்கம் பொதுவான அறிவு பெருகிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் சத்தியத்தினுடைய அறிவு கூட அதோடு கூட சேர்ந்து அது பெருகிக் கொண்டே போகும் என்பதை பற்றி ஏசையா 11:9 போன்ற அநேக மாறுதல்கள் மற்றும் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அநேக மாறுதல்கள் நம்ம உற்று நோக்கி பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதெல்லாம் நீங்க நம்ம தெளிவாக பார்க்கிறோம் உட்கார்ந்து, பட் இது நம்மளுடைய சப்ஜெக்ட் மையக்கருத்து அது வரல. ஆக இங்கு நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த யுக மாறுதல்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நம்மளுக்கு அவசியமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, அது சுவிசேஷம் யுகம் முடிஞ்சு 1000 அரசாட்சி துவங்கிருச்சு என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம், என்னது ஒரு முக்கியமான ஒரு 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 ஆதாரம் சொல்ல முடியும் என்று பார்த்தோம்னா, ஏற்கனவே அந்த படத்தில் நம்ம பார்த்தோம், யூத யுகம் முடிவதற்கு முன்பாகவே சுவிசேஷ யுகம் ஆரம்பமாயிட்டு இருக்கு. ஆனால் முதலாம் உலகம் இரண்டாம் உலகத்துக்கும் இடையில ஒரு இடைப்பட்ட காலம் கிடையாது. முதலாம் யுகம் முடிஞ்சு இரண்டாம் உலகம் ஆரம்பிச்சு. ஆனால் இந்த யூதர் யுகம் முடிஞ்சு இரண்டாம் உலகத்துக்குள் யூதர் யுகம் முடிவதற்குள்ளாகவே ஒரு சுவிசேஷ யுகம் ஆரம்பமாகி இருந்ததை அன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதே விதமாகத்தான் இந்த சுவிசேஷம் யுகம் முடிவில் கூட, சுவிசேஷ யுகம் முடிவதற்கு முன்பாக 1000 அரசாட்சி துவங்கிவிடும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு அநேகர் குழப்பிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதனாலதான் கர்த்தராக இயேசு அநேக விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம், மத்தையோ 10:16.
ஆடுகளை ஓனாகிகளுக்குள்ளே அனுப்புகிற போது, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள்.
ஆமா, நீங்க சர்ப்பங்களைப் போல இருங்க, வினா உள்ளவர்களாக, BEYS serpents, வினா உள்ளவர்களாக, நல்ல ஒரு ஞானம் உள்ளவர்களாக நீங்க இருங்க. அதே விதமாக புறாவை போல கபடற்றவர்களாக கூட இருங்க. சர்ப்பம் மாதிரி மட்டும் இருந்தா பத்தாது, புறாவை கூட இருக்கணும். அல்லது புறா போல மட்டும் இருந்தா பத்தாது, கூட சர்ப்பம் போல இருக்கணும். அப்படின்னா அந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கணும். ஒரு விதத்துல நம்ம ஞானவான்களா இருக்கும், அதே நேரத்தில் கபடற்றவர்களா கூட இருக்கணும். அதுதான் இங்க சொல்ல வர்றார். அப்ப ஞானமுள்ளவர்களா இருந்தா மட்டும் பத்தாது, கபடற்றவர்களா கூட நம்ம காமிக்கணும். அந்த ஒரு குவாலிட்டி தேவனுடைய ஜனங்கள் அடிக்கடி நம்ம காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இருந்தா தான் விஷயங்களை நம்ம எடுத்துரைச்சு ஒரு ஒரு கன்வின்சிங் தாட்ஸ் நம்ம கொடுக்க முடியும். இல்லைன்னா வந்து சபை ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு அநேகர் கேட்கற கேள்விக்கு நம்மளுடைய பதில் அல்லது மறு உத்தரவு, மறு உத்தரவு எப்படி இருக்கணும்னா தாழ்மையில பேசணும். அவங்க டென்ஷன் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க, கோபம் தூண்டுவாங்க. சில நேரங்களில் நம்மளே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஆனா அந்த விஷயங்களை யதார்த்தமாக மற்றும் எளிமையாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பழக்கம் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போஸ்தலர் பேதுருனுடைய விஷயத்துக்கு மறுபடியும் நம்ம போகும்போது அங்க புறஜாதிகளும் புறஜாதிகள் மத்தியில தேவன் அந்த வாய்ப்புகளை அருளி செய்தார் என்றதை கேட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு விஷயங்களை அவங்க அவர் வந்து புரிய வச்சிருக்கிறார். அதே விதமாக தான் இன்னைக்கு நம்ம கூட இந்த ஒரு 1000 வருஷம் அரசாட்சியினுடைய ஆரம்பம் மற்றும் அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தெளிவாக நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. நீங்க அந்த யூதர்களுடைய நிராகரிப்பே ஒரு நிழல். யூதர்கள் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலர்கள் யாருக்கு நிழலாக்குறாங்க? ஆவிக்குரிய இஸ்ரேலர், ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு நிழலாக்குறாங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலர் யாரு? கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள். அதுல உண்மை சபையும் இருக்குது, பேர் சபையும் இருக்குது, ரெண்டுமே இருக்கு. இன்னும் நம்ம உண்மை சபை சொல்றோமே, அந்த உண்மை சபைக்கு கூட சில பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லா பக்கம் இருக்கிறாங்க. ஆக அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேர் சபை ஜனங்கள், கண்டிப்பா தேவன் உண்மை சபை ஜனங்கள் நிராகரிக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக பேர் சபை ஜனங்கள் அல்லது பேருக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்லது உண்மை கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பேர் கிறிஸ்தவர்கள் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இவங்க எல்லாம் கூட ஆவிக்குரிய இஸ்ரேல் தான். இவங்க எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய 2வது வருகையில் நிராகரிப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு நிழல் இஸ்ரேல் ஜனங்கள் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இது நடந்தது எப்போ? கர்த்தருடைய வருகைக்கு பின்பு. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாரு அந்த பேர் சபை அமைப்புகளுக்கு. ஆனா அது மன திரும்பின மாதிரி கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அதை வாந்தி பண்ணி போட்டார்னு பாக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இன்னைக்கு நம்மளுக்கு முன்பாக இருக்குது. இன்னைக்கு பேர் சபை அமைப்புகளை நம்ம பார்க்கும்போது அங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் என்ன, சத்தியத்தின் ஒரு புள்ளி கூட இல்லைங்க. அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் அநேக நூற்றாண்டுகளாக கர்த்தர் அதுக்கு காத்து கொண்டிருந்தார் மனம் திரும்புவதற்காக. அது நீங்க வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 18:20.
பரலோகமே பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்க தரிசிகளே,
விசுவாசிங்க. கரெக்டா 18:23.
விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதுமில்லை.
இனி உன்னிடத்தில் இந்த பாபிலோன்ல பத்தி சொல்றாரு, இனி விளக்கு வெளிச்சம் உனக்கு கிடைக்காது. அப்புறம்
மணவாளனும் மணவாட்டி மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை.
ஆமா, இனி கேட்காது. மணவாளனும் மணவாட்டியினுடைய சத்தம் உன் மத்தியில கேட்கப்படாது. ஆக இந்த ஒரு நிராகரித்தல் அங்க நடைபெற்றுச்சு. ஆனாலும் பாபிலோனுக்கு இருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு இன்னும் அந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கூட இன்னைக்கு இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள் நிராகரிக்கப்படாத வண்ணம் அவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அங்கே நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 5 வசனத்தில் நான் வாசிக்கும் போது,
ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
இல்ல, அந்த வசனம் இல்ல, இன்னொரு வசனம். அதை என்ன குறிக்குதுன்னா, யோவான் ஸ்நானகனுடைய ஞானசனம் பத்தி பேசுறாங்க. ஏன்னா அந்த யூத யுகத்தினுடைய முடிவில் யோவான் ஸ்நானகன் ஒரு ஞானசனம் கொடுத்திருந்தாரு. அதை கூட மாற்றி கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு புதுவிதமான ஸ்நானம் கொடுத்தார். கர்த்தர் கூட அந்த ஸ்நானம் தானே எடுத்தார். யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞான ஸ்நானத்துக்கு பேரு மன திரும்புதல் கேட்ட ஞான ஸ்நானம். அது பத்தாது, அது அந்த யுகத்துக்குரியது, அந்த யுகத்தின் முடிவுக்குரியது. ஆனால் ஒரு புது யுகத்துக்கு, சுவிசேஷம் யுகத்துக்கு அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் பத்தாது. அது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அது எத்தனாவது வசனம் கண்டுபிடிச்சீங்களா?
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
ஆமா, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும். சோ தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெறுறது முக்கியம் இல்ல, ஆனா பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்ப அங்க அந்த புது யுகத்துக்குரிய ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். அந்த ஆவிக்குரிய சிலர்கள் தள்ளப்படாமல் இருக்கணும்னா, ஏன்னா அவங்களுடைய தேர்ந்தெடுத்தல் மாத்திரமே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் பெற வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ தண்ணீரால எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. அதான் நீங்கள் என்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு கூட 26 பேர் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க. தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றா பத்தாது, என்ன கூட வாங்கணும், பரிசுத்த ஆவியிற்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். அல்லது ஜனிப்பிக்கப்பட வேண்டும் என்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் சபையினுடைய ஒரு அத்தாட்சி, சபையினுடைய ஒரு ஆதாரம். இங்க நம்ம அதை தெரிந்து கொள்கிறோம். ஆக ஒரு புது யுகத்துக்கே உரிய ஒரு விஷயம் இது நடந்து முடியும் தருவாயில நம்ம இருக்கிறோம். ஆக இந்த ஒரு சபையினுடைய நிறைவடைதல் கூட ரொம்ப பக்கமாக இருக்குது. குறிப்பாக இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய சித்தம் இன்னைக்கு ரொம்ப அருகாமையில இருந்து கொண்டு அந்த ஒரு எண்ணிக்கை பூர்த்தியாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கூட அந்த வாய்ப்புக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொரு வேலை ஆரம்பமாகும். இந்த யுகம் முடிவதுக்குள்ளாகவே இன்னொரு யுகம் ஆரம்பிக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த யுகத்தினுடைய ஆரம்பம் என்ன? அப்ப சபை நிறைவடைந்த பின்பு கூட சபையில, அதாவது உலகத்தில் சத்திய வேலைகள் நடைபெறுமா என்று நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். ஒரு கட்டத்தில் நிற்கும், அதே நேரத்தில் இன்னொரு கட்டத்தில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்காதா? என்னுடைய பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வ எப்படி? அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போது மீண்டும் அது அந்த வேலைகள் தொடரும். அப்ப சபை வாய்ப்பு முடிவடைந்த பின்பு கூட கொஞ்ச காலம் அது ஸ்டாப் ஆகும், ஆனா மீண்டும் அந்த வேலை ஆரம்பமாகும். முழு உலகமும் அது சத்தியத்தின் அறிகிற அறிவுக்குள்ளாக அவங்க வர வேண்டும் என்பது தேவ சித்தமாகுது. அப்ப அப்படி இருக்கும்போது எந்த வகையில நம்ம தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியும், அல்லது ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள நம்ம இருக்க முடியும்? அதனாலதான் விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். சபை முடிவெடுதலோடு தேவனுடைய திட்டங்கள் முடிவடையதில்ல, அதற்கு பிறகும் தொடரும். எப்படி இஸ்ரேல் ஜனங்களோ நிராகரித்ததன் மூலமாக அதோட தேவனுடைய திட்டம் முடிஞ்சு போறதில்ல, அது தொடர்ந்து நடந்துச்சு. அதே போலதான் இப்ப கூட அது தொடர்ந்து நடக்கும் என்று இங்க நம்ம பார்க்கணும். அதனால அந்த யுக மாறுதல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிகள் அநேக விஷயங்கள் ஆரம்பத்தில் நடந்துச்சு. குறிப்பாக பல வழிகளின் மூலமாக செய்யப்பட்ட பாவ நிவாரணம், சுவிசேஷம் யுகத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா, அந்த பலியின் மேல் நம்பிக்கை வச்சா அதே போதுமானது ஒரு பாவ மன்னிப்பு. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த வாய்ப்பு அதே விதமாக தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இனி வரும் காலங்களில் கூட நம்ம பார்க்கும்போது அது அதே விதமாக அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆவிக்குரிய உண்மையான இஸ்ரேலர்களாக ஜனங்கள் இருக்க முடியாது, மாறாக பூமிக்குரிய பாகத்தில் தான் அவங்க இருக்க முடியும் என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் கூட நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா, தேவன் நம்மிடத்துல நம்ம என்ன அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத அவர் எதிர்பார்க்கிறார். அந்த விஷயங்களை அவர் கொடுக்கிறார். கண்டிப்பாக அதை நம்ம பெற்றுக்கொண்டே ஆக வேணும். எப்படி ஆரம்பத்தில் ஆதிக்கால சபையில் அந்த விஷயத்தை அவங்க பெற்றுக்கொண்டு புரிந்து கொண்டாங்க, தேவனுக்கு மகிமை கொடுத்தாங்க. அதே விதமாக இன்னைக்கு கூட நம்ம இந்த ஒரு கர்த்தருடைய வருகை மற்றும் ராஜ்ய ஸ்தாபனம் மற்றும் மூன்றாம் உலகத்தின் ஆரம்பம் போன்ற அநேக விஷயங்கள் அந்த மாறுதல்களுக்குள்ளாக நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்தான தெளிவான அறிவு கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். இதில் தான் வந்து அந்த யுக மாறுதல்களை குறித்த சரியான பார்வை மற்றும் அறிவு எடுத்தோடனே வராது. நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் கூட இருக்கும். ஆனாலும் அதை சரியான வகையில் அதை நாம் தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆக அந்த யுக மாறுதல்களின் காலத்தில் இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷக யுக முடிவு, மூன்றாம் உலகத்தின் ஆரம்பம், இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில், அதுவும் அந்த இடைப்பட்ட காலம் முடியும் தருவாயில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு முதல்ல நாம் உறுதி செஞ்சு நம்ம காலத்தில் தான் ஒரு யுகத்தின் மாறுதலே பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை நாம் எந்த விதமான சந்தேகத்துக்கிடமின்றி அதை நம்ம நிரூபிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. அதனால இந்த ராஜ்யத்துக்குரிய சத்தியங்கள் மற்றும் இரண்டாம் வருகை மற்றும் ராஜ்யத்துக்குரிய சத்தியங்கள், ராஜ்யத்தின் ஆரம்பம் குறித்த சத்தியங்களை பற்றி நம்ம தெளிவாக கேட்டு அறிந்து அதை புரிந்து கொண்டு அந்த ஒரு சத்தியத்தில் நம்ம என்றென்றும் நினைச்சு நிற்கணும். இருக்கிற வரைக்கும் காற்றில் அடிபட்டு அலைகிறவர்களை போல இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமா அநேக போதகங்கள் உலகத்தில் இருக்கு, குறிப்பாக வேதமானவர்கள் மத்தியில் கூட இருக்குது. ஆனால் அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு தெளிவாக நம்மளுக்கு எல்லா ஆதாரங்களோடு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த விதமாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஜனங்கள் கண்டிப்பாக அந்த விஷயங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டறிந்து உங்களுடைய விசுவாசம் அல்லது நம்முடைய விசுவாசம் அனைத்தும் ஒரே விசுவாசமாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தில். சோ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிற விஷயத்தில் அசால்ட்டா நம்ம இருந்தோம்னா, அன்னைக்கு ஆதிகால சபைக்கு சரியா புரிய வைக்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க தவறுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அதே விதமாக நம்மளும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தவறான கருத்துக்கள் சொல்றவங்க கூட ஒரு கன்வின்சிங் தாட் கொடுப்பாங்க, ஏற்றுக்கொள்ளும் வகையில தான் அவங்க பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவங்க வைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்தாங்க கூட, நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்கள்ல சரியாக நிலைத்து நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தில் கூட தேவனுடைய சத்தியங்கள் மூலமாக அந்த ஒரு யுக மாறுதல்களை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய ஓட்டங்களை செம்மையாக ஓடி முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக.